சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இந்த நமது நாட்டில் வேரோடி இருந்த
வினாடி தகைக்க காலையாக லபினவா
நன்றி. இந்த நமது நாட்டிலே இந்த பிரச்சனைக்கு, ஊழல் சம்பந்தமான பிரச்சனைக்கு பிரியோடு போயிருந்த இந்த பிரச்சனைக்குரிய இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு உரையாற்ற தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, இன்றைய தினம் இந்த லஞ்ச மற்றும் ஊழல் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் ஊதியம் தொடர்பாகவும் அவர்களுக்கு வழங்குகின்ற சேவைகள் தொடர்பானவும் இந்த விவாதத்திலே கலந்து கொள்ள எனக்கு சந்தர்ப்பம் தந்தவைக்கு நன்றி கூறிக்கொண்டு, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, எமது நாட்டின் பொருளாதாரத்திலே பெரும் பகுதி நீண்ட காலமாக பரவியிருந்த ஒரு புற்றுநோய் போன்று இந்த ஊழல் நிறைந்திருந்ததை நாங்கள் யாவரும் அறிவோம். அதுவே எங்கும் வியாபித்திருந்த இந்த ஊழல் கலாச்சாரம் பல தசாப்தங்களாக இலங்கையில் ஊழல் என்பது தனியான சம்பவங்களாக இருக்கவில்லை. அது எமது குழந்தைகளின் எதிர்காலத்தையும் எமது குடிமக்களின் கௌரவத்தையும் சூறையாடிய ஒரு முறையான ஒரு சிஸ்டமேட்டிக் தோல்வியாகவே இருந்தது. எனவே இந்த ஊழல் எமது அரசாங்கம் பதவியேற்ற பின் எமது ஊழல் தரவரிசையிலே முன்னேற்றம் அடைந்து ஒரு சித்திரத்தை எமக்கு காட்டுகின்றன. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனத்தால் 2025 ஆண்டுக்கான ஊழல் மதிப்பெண் சுட்டெண்ணில் இலங்கை இறுதியாக ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியை காட்டத் தொடங்கியது. தற்போதைய தரவரிசை 181 நாடுகளில் 107வது இடத்திலே இருக்கின்றது. இந்த முன்னேற்றமானது 2024 121வது இடத்திலிருந்து 14 இடங்கள் முன்னேறிய ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். புள்ளி விவரம் எமது புள்ளி 32லிருந்து 30ஆக உயர்ந்திருந்தது. அதாவது இந்த முன்னேற்றம் நாம் அங்கீகரிக்கும் அதே வேளை இதில் நாம் இன்னும் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. எனவே இந்த ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான அதிகாரிகளுக்கு அவர்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கும் அவர்களுடைய இந்த தங்களது வேலைகளை செய்வதற்கும் அவர்களுக்கு ஊதியத்தையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற வசதிகளையும் ஒரு முறையாக அவர்களுக்கு வழங்கும் பொழுதுதான் அவர்கள் சுயாதீனமாக பணியாற்ற முடியும். இதனை எமது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மிகவும் வரவேற்று பேசியிருந்தார்கள். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இந்த முன்னேற்றங்களானது எமை ஒரு ஆழமான குழியிலிருந்து நாங்கள் தற்பொழுதுதான் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தரை மட்டும் இன்னும் தொலைவிலேயேதான் இருக்கின்றது. ஊழல் என்பது ஒரு தார்மீக தோல்வி மட்டுமல்ல, அது பொருளாதாரத்திலே ஒரு பேரழிவையும் வணிகம் செய்வதற்கான செலவையும் அதிகரித்து இறுதியில் அது மக்களுக்கான ஒரு துன்பத்திலேயேதான் முடிவடையும். எனவே அந்த அத்தியாவசிய சேவையை நிதியை திசை திருப்பும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வரியாக அது செயல்படுகின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழப்பு ஊழல் மற்றும் முறைகேடுகள் காரணமாக இலங்கை தனது வருடாந்த ஜிடிபி வளர்ச்சியில் சுமார் 2% இழந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் வரலாற்று ரீதியாக குறிப்பிட்டிருந்தனர். பல பில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் அதாவது 2% என்பது மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் நவீன போக்குவரத்து வலையமைப்புகளை உருவாக்கக்கூடிய பில்லியன் கணக்கு ரூபாய்களை குறிக்கின்றது. வருவாய் இழப்பு 2020 மோசமாக இருந்த சீனி மோசடியை கருத்தில் கொள்ளுங்கள். இது அரசுக்கு சுமார் 15.9 பில்லியன் ரூபாய் வரி இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. பொதுமக்கள் வாழ்க்கை செலவால் அதிகரிப்பால் திண்டேடிய போது இந்த கருவூலத்திலிருந்து மறந்த இந்த பணம் சிலரின் பாக்கெட்டுகளுக்கே செல்லக்கூடியதாக இருந்ததை நாங்கள் கண்டுகொண்டோம். முதலீட்டாளர்களின் அச்சம் ஊழல் என்பது நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் மிகப்பெரிய எதிரியாகும். உயர்தர முதலீட்டாளர்கள் நிலையான தன்மையும் சட்டத்தின் ஆட்சியையுமே எதிர்பார்க்கிறார்கள். திட்டங்களை விரைவுபடுத்த லஞ்சம் ஒரு முன் நிபந்தனையாக மாறும்போது நாம் சுரண்டும் முதலீட்டாளர்களை மட்டுமே ஈர்க்கின்றோம். இதே நேரத்தில் ஒரு முறையான வணிகம் தங்கள் மூலத்தை வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் நிறுத்துவதற்காகவும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுவாதீனமாக இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எமது நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல அரசை அமைத்து அதன் மூலம் இந்த ஊழலை நிறுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சட்டத்தை நாங்கள் எல்லோரிடமே கேட்கின்றோம். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். பொது நிறுவனங்களின் திறமையின்மை 2025 ஆண்டில் லஞ்சம் மற்ற ஊழல் சாத்திர புலனாய்வு செய்ததற்கு ஆணைக்குழுவுக்கு 8400க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்துள்ளன. இந்த எண்ணிக்கை பொது நம்பிக்கையின் பாரிய வீழ்ச்சியை கோடிட்டு காட்டுகின்றது. முன்னோக்கி செல்லும் பாதை என்பது தரவு அடிப்படையிலான ஒரு சீர்திருத்தமையாகும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த தீமையை ஒழிக்க நாம் வெறும் பேச்சுகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும். 2023 ஊழல் தடுப்புச் சட்டம் அதற்கான கட்டமைப்பை வழங்குகிறது. ஆனால் அதை அமல்படுத்துவதே முக்கியமான எமது தேவை, இன்றைய தேவையாகும். கையகப்படுத்த உரிமையாளர்களின் பதிவு, ஷெல் நிறுவனங்கள் மற்றும் சட்டவிரோத நிதி புழக்கத்தை கட்டுப்படுவதற்கு இது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இந்த பொதுத்துறையின் டிஜிட்டல் மயமாக்கல், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் முதல் சுங்கம் வரை அரச பரிவர்த்தனைகளில் தரகர்களை நீக்குவதன் மூலம் லஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் அகற்றுகின்றோம். தகவல் வழங்குபவர்களுக்கான பாதுகாப்பு, உண்மை பேசுபவரின் ஆக்கினைக்கால் ஒடுக்கப்படாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். முடிவாக, உறுப்பினர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, நாடளாவிய தரவரிசையில் நாம் 14 இடங்கள் முன்னேறி இருப்பது ஒரு நம்பிக்கை கீற்றாகும். ஆனால் இந்த நிலையான சுடராக மாற வேண்டும். ஊழல் மேல்தட்டு மக்களின் வணிக மாதிரியாக தொடர நாம் அனுமதிக்க முடியாது. எனவே இந்த நாட்டின் தலைவர்கள் நலனை விட எமது சட்டங்கள் வலிமையானவை என்பதை உலகிற்கு நிரூபிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த ஊழலின் மூலம் நாங்கள் எவ்வளவு தூரம் நாடு வங்குரோத்திலமைக்கு அடைந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அதிலிருந்து நாங்கள் இன்று மெல்ல மெல்ல மீட்டெடுத்து வரும்பொழுது நமக்கு இன்னும் பாரிய சவால்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த உலகத்தில் ஏற்பட்ட போர் அனர்த்தத்தின் மூலம் நமது எரிபொருள் விநியோக சங்கிலியிலே பல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, இது எங்கள் கட்டுப்பாட்டுக்கு ஒரு அப்பால் பட்டது. ஆனால் நாங்கள், அரசாங்கமாகிய நாங்கள், தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போர்னால் ஏற்பட்டது ஒழிய வேறு எந்த ஒரு காரணத்தாலும் ஏற்படுவதில்லை என்பதை நாங்கள் மக்களுக்கு விளங்க வேண்டும். சென்ற காலங்களிலே டொலர் இன்மையால் தான் நாங்கள் நமது எரிபொருள்களை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று அப்படியல்ல, எங்களுடைய டொலர் போதிய
நிமிடங்கள் மீதமுள்ளது.
கையளிப்பு இருக்கின்றது, ஆனால் நமக்கு இந்த எரிபொருள்களை பெற முடியவில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த QR திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இதன் மூலம் சட்டவிரோதமான இந்த மேலதிக களஞ்சியத்தை நிறுத்தவும் சிக்கனமாக பாய்ப்பதற்காகவும் நேர விரயத்தை நாங்கள் தடுப்பதற்காகவும் இந்த QR திட்டத்தை தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அது சிலவேளை இந்த போலி ஊடகங்கள் இதை தவறாக சித்தரித்து மக்களை மீண்டும் கியூ வரிசைகளை நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே தயவு செய்து அவற்றை கைவிடுமாறு நாங்கள் நமது அரசாங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நமது வடமாகாணத்தை பொறுத்தவரை மீன்பிடி, விவசாயம் போன்ற கைத்தொழில் போன்ற தேவைகளுக்கான எரிபொருள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுதான் இருக்கின்றோம். அதுபோடு அத்தியாவசிய சேவைகளாகிய வைத்தியத்துறை மற்றும் ஏனைய துறைகளுக்கும் நாங்கள் தகுந்த அளவு தேவையான எரிபொருள்களை வழங்கி அவர்களின் சேவைக்கு நாங்கள் ஒரு தடையாக இருக்க மாட்டோம் என்றும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அத்துடன் தற்காலத்திலே விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அது நிலத்தை பண்படுத்துதல், அறுவடை போன்ற நிகழ்வுகளுக்காகவும் நாங்கள் எமது விசேட ஒதுக்கீட்டின் மூலம் எரிபொருளை வழங்குவோம் என்று நாங்கள் இங்கு உறுதி கூட விரும்புகின்றோம். இறுதியாக, இந்த எரிபொருள் பிரச்சனையை தயவு செய்து ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல், இது எமது இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை. எனவே அவற்றை நாங்கள் விரைவில் ஒரு தீர்வு கண்டு மக்கள் ஒத்துழைப்புடன் மேலும் அவர்களுக்கு தேவையான எரிபொருள் வழங்குவோம். அதற்காக தேவையற்ற சட்டவிரோத களஞ்சியங்களை நிறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக ஒன்று, நாங்கள் எப்பொழுதுமே when we focus on the problems we will have more problems, when we will focus on the possibilities we will have more opportunities endru oru vathanathukku ketka naangal amad inda opportunity edhaavad engalukku tharakoodiya makkalukku valangoodiya sattanmangalai edhirpaathu avargalukku naangal adai valangi adan moolam makkalin vaalkai மேலும் மேற்படுத்தலாம், இந்த இதால் இந்த பிரச்சனைகளில் இருந்து மக்களை பாதுகாப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி.